SBS தமிழ்.
நியூசிலாந்து நாட்டிற்கு பயணம் சென்றிருக்கும் பிரதமர் ஸ்காட் மாரிசன் அந்நாட்டு பிரதமர் ஜெசிண்டா ஆர்டர்னை ஆக்லாந்தில் சந்தித்தார். குடியுரிமை, தேசிய பாதுகாப்பு மற்றும் வளரும் சீனாவின் தாக்கம் என்று பல்வேறு தலைப்புகளில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் முடிவில் ஊடகவியலாளர்களுடன் பேசுகையில், இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நெருக்கமானது என்று பிரதமர் ஸ்காட் மாரிசன் கூறினார்.
It's hard to see where one finishes and the other starts between our two countries. It's beyond politics. It's even beyond sport on occasion. It's beyond all of these things. And that's why these meetings are so important. That's why it was so important to me to be here today. It's a big year in Australia, as we know, elections on, budgets to prepare. But this is an important relationship, as are all of our relationships throughout the Pacific.
இதேவேளை, திருமணமாகாத ஆண் புகலிட கோரிக்கையாளர்களை நியூசிலாந்தில் மீள்குடியமர்த்த மறுத்ததாக வரும் செய்திகளை ஜெசிண்டா ஆர்டன் மறுத்தார். மானுஸ் தீவிலிருந்து 150 புகலிட கோரிக்கையாளரை நியூசிலாந்தில் மீள்குடியமர்க்க ஒப்புக்கொண்ட போது இதனை ஒரு நிபந்தனையாக உயர் அதிகாரியொருவர் முன்னாள் பிரதமர் மல்கம் டேர்ன்புல்லிடம் கூறியதாக நியூஸ்காப் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனை மறுத்த நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் நியூசிலாந்தவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்தப்படுவதை கண்டித்தார்.
I made it clear that New Zealand has no issue with Australia taking a dim view of newly arrived non-citizens committing crimes. But equally, the New Zealand people have a dim view of the deportation of people who moved to Australia as children and have grown up there, with often little or no lasting connection to here.
சீனாவின் மிகப்பெரிய துறைமுகங்கள் ஆஸ்திரேலிய நிலக்கரி இறக்குமதியை தடை செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2019 அதன் துறைமுகங்களின் மூலம் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி இறக்குமதிகளையும் உச்சவரம்பு விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான தடைகளை பிப்ரவரி மாத ஆரம்பத்திலிருந்து சீனாவின் முக்கிய துறைமுகங்கள் செயல்படுத்தி வருவதாகவும், சில துறைமுகங்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்க 40 நாட்கள் வரை நீடிப்பதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையை பற்றி தான் அறிந்திருப்பதாகவும், அரசாங்கம் அவற்றை தெளிப்படுத்துவதற்காக வேலை செய்வதாகவும் கருவூல காப்பாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் கூறினார். இருதரப்பு உறவுகள் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள பதட்டங்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்வதற்கில்லை என்று நீதிமந்திரி மத்தியாஸ் காமன் ஸ்கை நியூஸுக்கு தெரிவித்தார்.
Ambassador in Beijing, but what I would say is that this has happened before, that at a local level individual ports have made certain decisions in relation to coal, and that was related to domestic economic and environmental considerations at a particular time.
இது ஒரு தீவிரமான பிரச்சனை என்று எதிர்க்கட்சி தலைவர் பில் ஷார்டன் கூறுகிறார்.
I think the government should give an explanation. Again, they're not in the parliament. They've packed up their bags and left the parliament, which is frustrating. So I think the government, this is an important issue, but I'm not going to jump at shadows, but I do expect the government to update the nation very quickly.
ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரும் ஏற்றுமதி பொருள் நிலக்கரி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி வெளியானதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய டாலர் 1% மேலாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்தி சுருள். லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வங்கிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகப்படியான நிவாரணம் கிடைக்கும் என எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. தனியாருக்கு $500,000 மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு $1,000,000 என்று ஆஸ்திரேலியன் ஃபைனான்சியல் கம்ப்ளைன்ஸ் அத்தாரிட்டி வரைந்திருக்கும் உச்சவரம்பு $2,000,000 என உயர்த்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் பில் ஷார்டன் கூறினார்.
We understand that for people who've fallen foul of sharp bank practices, of scandalous and in some cases criminal conduct, that the compensation they should be eligible for should be real and meaningful.
Dementia, ஞாபக மறதி குறித்த விழிப்புணர்வை ஆஸ்திரேலியாவின் பல கலாச்சாரங்களின் சமூக மக்களிடையே ஏற்படுத்த டிஜிட்டல் மீடியாவை பயன்படுத்தும் ஒரு திட்டம் மெல்பர்னில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. நேஷனல் ஏஜிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் முன்னெடுப்பில் டிமென்ஷியா குறித்தும் அதனை ஆரம்ப கட்டத்திலேயே அறிந்து கொள்ள வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லும் 15 திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. தமிழ், ஹிந்தி, கேன்டனீஸ், மெண்டரின் மற்றும் அரபு ஆகிய 5 மொழிகளில் இந்த திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. பல் கலாச்சாரம் மற்றும் பல்மொழி பின்னணி கொண்ட உள்ள மக்கள் டிமென்ஷியா குறித்தும் மற்றும் கிடைக்கக்கூடிய சேவைகள் பற்றியும் மேலும் புரிந்து கொள்ள இந்த திரைப்படங்கள் உதவுகின்றன என்று அசோசியேட் ப்ரொஃபெசர் மற்றும் டிரெக்டர் ஆஃப் சோஷியல் ஜெரண்டாலஜி அட் தி நேஷனல் ஏஜிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பியங்கா பிரிஜ்நாத் கூறினார்.
Well, we know from the research that Australia's multicultural communities have very low awareness of dementia. It's quite a stigmatized and taboo issue in a number of communities. Consequently, often the early signs of dementia are misread as signs of aging.
இலங்கையில் தமிழ் அரசியல் பிரச்சினைகள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருவதாக இபிஆர்எல்எஃப்இன் தலைவர் சுரேஷ் பேமச்சந்திரன் தெரிவித்தார்.
தமிழ் அரசியல் பிரச்சினைகள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றது. திரு சுமந்திரன் சம்பந்தன் போன்றோர் ஒரு கருத்தை கூற, மறுதரப்பில் திரு ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கலநாதன் போன்றோர் ஒரு அதிலிருந்து மாறுபட்ட வித்தியாசமான கருத்துக்களை சொல்வது ஒரு நடைமுறையாக இருந்து வருகின்றது. இருந்த பொழுதிலும் கூட திரு சம்பந்தன் சுமந்திரன் அவர்கள் கூறுகின்ற கருத்தே இறுதியான முடிவாகவும் இருந்து வருவதையும் நாங்கள் இன்று வரை பார்த்து வருகின்றோம்.
தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இழுபறி நீடிப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
ஆத்மார்த்தமான ஒரு மனநிலை எந்த கட்சிக்கும் கிடையாது. யாரிடம் இருந்து எதை பறித்துக் கொள்வது, அதுலதான் தந்திரங்கள் அங்கே விளையாடு.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 127 இலங்கை ரூபாய் 50 சதங்கள், 50 இந்திய ரூபாய் 51 காசுகள், 96 சிங்கப்பூர் சதங்கள், 2.89 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்திகளில் முதலில் கிரிக்கெட். பெண்களுக்கான போட்டித் தொடரில் ஆஸ்திரேலிய அணி நியூசிலாந்து அணியுடன் இன்று பெர்த்தில் மோதுகிறது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்களில் 241 ஓட்டங்களை பெற்றது. இதில் ரேச்சல் ஹெய்ஸ் 67 ஓட்டங்களை பெற்றிருந்தார். தற்போது துடுப்படுத்தாடும் நியூசிலாந்து அணி 46 ஓவர்களில் 209 ஓட்டங்களை பெற்று ஆடிக்கொண்டிருக்கிறது. நியூ சவுத்வேல்ஸ் மாநில சுழற்பந்து வீச்சாளர் ஸ்டீவ் ஓகீஃப் இந்த வருடம் இங்கிலாந்துடன் நடைபெறும் ஆஷஸ் டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொள்ள விரும்புவதாக அறிவித்துள்ளார். அவர் கடைசியாக பங்களாதேஷுடனான டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. 34 வயதான அவர் வயது ஒரு எல்லையாக இருக்கக்கூடாது
என்றார். I think the older you get, the better you get. And I have no doubt that's how I'm going to be at the end of my career. I'll be a better bowler than when I started.
SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மேகமூட்டமான காலநிலை 27 செல்சியஸ். அடிலைட் வெயிலாந்த காலநிலை 34 செல்சியஸ். மெல்பேர்ன் தெளிவாகும் காலநிலை 25 செல்சியஸ். ஹோபார்ட் காலையில் மழை கொட்டக்கூடும் 19 செல்சியஸ். கேன்பரா அநேகமாக வேளாந்த காலநிலை 27 செல்சியஸ். சிட்னி ஓரிரு மழை 24 செல்சியஸ். பிரிஸ்பேர்ன் பலத்த காற்று மேகமூட்டமான காலநிலை 29 செல்சியஸ். டாவின் மேகமூட்டமான காலநிலை 34 செல்சியஸ். குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் தெற்கு பகுதியில் சூறாவளி என்று எச்சரித்திருந்த அரசு அதனை கேட்டகரி 1 புயல் என்று தற்போது அறிவித்துள்ளது. இருந்தாலும் ஓமா புயல் கரையோரப் பகுதிகளில் ஆபத்தை விளைவிக்கலாம் என்று எச்சரித்துள்ளது. பலத்த காற்றும் மற்றும் வேகமான கடல் அலைகளை குயின்ஸ்லாந்து தெற்கு பகுதியிலும் நியூ சவுத்வேல்ஸ் மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் எதிர்வரும் சில நாட்களில் எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் சில பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக குயின்ஸ்லாந்து மாநில பிரிமியர் அனஸ்தேசியா பலசே கூறினார்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.